തിരുവനന്തപുരത്ത് വെള്ളയമ്പലത്തുള്ള ERNDCയുടെ ഒരാംഫി തിയേറ്റർ ഉണ്ട്. ചെറിയ തിയേറ്ററാണ്. അവിടെ ഒരിക്കൽ ഒരു ക്ലാസ് എടുക്കാൻ പോയി. ഭഗവത്ഗീത ആൻഡ് മാനേജ്മെൻ്റ് എന്നാണ് വിഷയം. നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഭഗവത്ഗീത എങ്ങനെ പ്രയോജനപ്പെടുത്താം എന്നുള്ള ഒരു വിഷയം ഞാനെപ്പോഴും പല പ്രഗത്ഭരുടെ സദസ്സുകളിലും ക്ലാസ്സിൽ പറയാറുണ്ട്. ആത്മീയതയുടെ അർത്ഥത്തിലല്ല, ഭൗതിക ജീവിതത്തിൽ കാര്യങ്ങൾ വിലയിരുത്തേണ്ടത് എങ്ങനെയാണ് എന്ന് വിവരിച്ചു കൊടുക്കുകയാണ് പതിവ്. ഏതാണ്ട് 10, 60, 70 പേരുണ്ടായിരുന്നു. ഒരു വളരെ ശ്രദ്ധയോടുകൂടി ഒരു മണിക്കൂർ നീണ്ടു നിന്ന ആ പ്രഭാഷണം അതിൻ്റെ എല്ലാ ഭാഗവും കേട്ടുകൊണ്ടിരുന്നു. ഏറ്റവും മുമ്പിൽ ഒരാൾ ഇരിക്കുന്നുണ്ടായിരുന്നു. നല്ല പേഴ്സണാലിറ്റി, വ്യക്തിത്വമുള്ള വ്യക്തിയാണ്. പക്ഷേ അസാധാരണമാം വിധം അദ്ദേഹം ഇടത്തോട്ടും വലത്തോട്ടും ഇങ്ങനെ തിരിയുന്നുണ്ട്, ചെരിയുന്നുണ്ട്, മാറി മാറി ഇരിക്കുന്നുണ്ട്. എന്തോ അദ്ദേഹത്തിനെ കാര്യമായിട്ട് അലട്ടുന്നതായിട്ട് അദ്ദേഹത്തിൻ്റെ ഇരിപ്പ് കണ്ടാൽ തന്നെ അറിയാം. പിന്നെ മുമ്പിലിരിക്കുന്ന ആളായത് കാരണം എൻ്റെ പ്രഭാഷണത്തിൽ എൻ്റെ ശ്രദ്ധയും കുറേശ്ശെ മാറുന്നുണ്ട്. എങ്കിലും ഞാൻ വളരെ ശ്രദ്ധയോടുകൂടി എൻ്റെ കാര്യങ്ങൾ വിവരിച്ചുകൊണ്ട് എന്നെ പോയി ഏതാണ്ട് പകുതി ഭാഗത്തിയപ്പോഴത്തേക്കും ഞാൻ ഭഗവത്ഗീതയിലെ ഒരു വരി പറഞ്ഞിരുന്നു. ജാതസ്യഹി ധ്രുവോർ മൃത്യുഹു ധ്രുവം ജന്മമൃതസ്യ ച തസ്മാത് അപരിഹാര്യേ അർത്ഥി നത്വം ശോചിതുമർഹസി എന്ന് കൃഷ്ണൻ ഭഗവത്ഗീതയിൽ പറഞ്ഞൊരു വരിയാണ്. അതിൻ്റെ അർത്ഥം ഇതാണ്: ജനിച്ചാൽ മരണമുണ്ട് അർജുന, മരിച്ചാൽ ജനന മരണ സൈക്കിളിൽ ആ ചക്രത്തിൽ വീണ്ടും നിനക്ക് ജനനമുണ്ട്. ഈ ജനനവും മരണവും പരിഹരിക്കാൻ സാധിക്കാത്ത ഒരു വസ്തുതയാണ് പ്രകൃതിയുടെ പ്രപഞ്ച പ്രതിഭാസമാണത്. അത് പരിഹരിക്കാൻ സാധിക്കാത്തത് കൊണ്ട് നീ എന്തിനാ അതിനെക്കുറിച്ച് ഇങ്ങനെ വ്യാകുലപ്പെടുന്നത് എന്ന് ഭഗവത്ഗീതയിലെ കൃഷ്ണൻ്റെ ചോദ്യം. ഞാൻ ഈ മാനേജ്മെൻ്റ് തത്വത്തോടെ അങ്ങോട്ട് ചേർത്ത് അല്പം ഫിലോസഫി കൂടി ചേർത്തിട്ട് ഞാൻ വിവരിക്കേണ്ടായി. ഈ വരി യഥാർത്ഥത്തിൽ മുമ്പിലിരിക്കുന്ന പ്രഗത്ഭനായ ഡെലിഗേറ്റ് അദ്ദേഹത്തിനെ അദ്ദേഹം അറിയാതെ വിരൽ ചൂണ്ടിക്കൊണ്ട് അദ്ദേഹത്തിനെ കൂടി ബോധ്യപ്പെടുത്തിക്കൊണ്ട് അങ്ങോട്ട് പറഞ്ഞുപോയി. ഒരസാധാരണ മാറ്റമായിരുന്നു അദ്ദേഹത്തിൻ്റെ മുഖത്ത് തുടർന്ന് കാണാൻ സാധിച്ചത്. ഞാൻ ഒന്ന് രണ്ട് പ്രാവശ്യം ആവർത്തിച്ചു പറഞ്ഞു, നമ്മൾ എത്ര പ്രഗത്ഭരാണെങ്കിലും മരണമെന്നുള്ള ഒരു വാതിലുണ്ട്. എൻ്റെ മുമ്പിൽ ഇരിക്കുന്നവരിൽ ഒരാളും 50, 55 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് ഈ ഭൂമിയിലുണ്ടായിരുന്നില്ല. എൻ്റെ മുമ്പിൽ ഇരിക്കുന്നവരിൽ ഒരാളും മിക്കവാറും 50, 55 വർഷത്തിന് ശേഷം ഈ ഭൂമിയിലുണ്ടാവില്ല. കഴിഞ്ഞ നൂറ്റാണ്ടിൽ ഇതേ ദിവസം നമ്മൾ ആരും ഈ ഭൂമിയിലുണ്ടായിരുന്നില്ല. അടുത്ത നൂറ്റാണ്ടിൽ ഇതേ ദിവസം നമ്മൾ ആരും ഈ ഭൂമിയിലുണ്ടാകാൻ പോകുന്നില്ല. അപ്പോൾ യഥാർത്ഥത്തിൽ ഈ ജീവിതത്തിലെ ഡേറ്റ് ഓഫ് ബർത്തിനും ഡേറ്റ് ഓഫ് ഡെത്തിനും ഇടയ്ക്ക് നമ്മൾ കുറച്ച് കാലം നമ്മൾ ഈ ഭൂമിയിലിരിക്കുന്നു എന്ന് മാത്രമേ ഉള്ളൂ. ആ സമയത്ത് പരിധിക്കപ്പുറമുള്ള കാര്യങ്ങളെക്കുറിച്ച് ചിന്തിച്ച് നമ്മൾ വളരെയധികം വിഷമിക്കാറുണ്ട്. ഒരു കാര്യം എപ്പോഴും മനസ്സിലാക്കുക, ഈ വിഷമം ദുഃഖം എന്ന് പറയുന്നത് പെർമനൻ്റേ അല്ല, സുഖവും പെർമനൻ്റ് അല്ല. ഇന്ന് നമ്മൾ എന്തിനെങ്കിലും കുറിച്ച് ദുഃഖിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ മിക്കവാറും നാളെ വൈകുന്നേരം മറ്റന്നാളാവുമ്പോൾ അതിൻ്റെ കാഠിന്യം, ദുഃഖത്തിൻ്റെ കാഠിന്യം കുറയും, ഇൻറ്റൻസിറ്റി കുറയും. സുഖവും കുറച്ച് കഴിയുമ്പോൾ നമ്മൾ മറക്കും. രണ്ടും ഓർമ്മിക്കേണ്ട ആവശ്യമില്ലാത്ത രീതിയിലൂടെ മുമ്പോട്ട് പോവുകയാണെങ്കിൽ നമ്മൾ ഒരു കാരണവശാലും അത് ഓർക്കില്ല. ഇത് കഴിഞ്ഞ് ഈ ക്ലാസ് കഴിഞ്ഞ് പുറത്തേക്ക് വരുമ്പോൾ ആ പ്രത്യേക വ്യക്തി വളരെ സന്തോഷത്തിൽ പുറത്തേക്ക് വരണേ കണ്ടു. എന്നിട്ട് അദ്ദേഹത്തിൻ്റെ മുമ്പിൽ അംബാസഡർ കാറ് വന്ന് നിന്നു. ഡ്രൈവർ ഇറങ്ങി ഡോറ് തുറന്ന് കാറിൻ്റെ വാതിൽ തുറന്നു കൊടുത്തു. അപ്പോൾ ഇദ്ദേഹം കാറിലെ ഡ്രൈവറോട് പറയുന്നുണ്ടായിരുന്നു, നിങ്ങൾ ഗേറ്റ് വരെയും വണ്ടി ഓടിച്ചുകൊണ്ട് പൊക്കോളൂ, ഞാൻ നടന്നുകൊണ്ട് വരാം. ഞാൻ അദ്ദേഹത്തിനോട് ചോദിച്ചു, സാറേ എന്തുകൊണ്ട് കാറിൽ കയറിയില്ല, തൊട്ട് മുമ്പിൽ കാറ് വന്ന് നിർത്തിയിട്ട് അതിൻ്റെ വാതിൽ ഡോറ് തുറന്ന് തന്നതാണല്ലോ. ഏയ് അല്ല ഡോക്ടറെ, വളരെ സന്തോഷം തോന്നി ഈ ഒരു പ്രഭാഷണം കേട്ട് കഴിഞ്ഞപ്പോൾ. ഗേറ്റ് വരെ നടക്കാനുള്ള ഒരു പ്രത്യേക സുഖം തോന്നി. എന്താ അങ്ങനെ സന്തോഷം തോന്നിയത്? അല്ല, ഞാൻ മരിക്കും എന്നുള്ളത് ഞാൻ ഇന്നുവരെ ചിന്തിച്ചിട്ടില്ല. അപ്പോൾ അത് ഉറപ്പായിട്ടുണ്ടല്ലോ, ഞാൻ പിന്നെ എന്തിനാ ഇത്രയധികം വിഷമിക്കുന്നത് എന്നൊരു സംശയം, എന്നൊരു ചോദ്യം, എന്നൊരു ആശ്വാസം, ഇത് മൂന്നുമാണ് എൻ്റെ മനസ്സിൽ പെട്ടെന്ന് ആ വരി കേട്ടപ്പോൾ ഉദിച്ചത്. അപ്പോൾ ഇന്നത്തെ ദുഃഖം നാളത്തെ ദുഃഖമായിരിക്കണം എന്നില്ല. പിന്നെ ഞാൻ പരിധിക്കപ്പുറം ഒന്നിനെക്കുറിച്ചും വേവലാതിപ്പെടേണ്ട, ദുഃഖിക്കേണ്ട, വിഷമിക്കേണ്ട, ചിന്തിക്കേണ്ട ആവശ്യമില്ല എന്നൊരു ഒരു ട്രീറ്റ്മെൻറ്റ് മാതിരിയായിരുന്നു ആ വരികൾ എനിക്ക് കിട്ടിയത്. അതുകൊണ്ടാണ് ഞാൻ നടന്ന് ഗേറ്റ് വരെ പോകാം എന്ന് തീരുമാനിച്ചത്. യഥാർത്ഥത്തിൽ നമ്മളുടെ എല്ലാം ജീവിതത്തിൽ നമുക്ക് പരിധിക്കപ്പുറം ദുഃഖങ്ങൾ അല്ലെങ്കിൽ വേദനകൾ വരുമ്പോൾ ഒന്ന് ഓർമ്മിക്കുക, ഇതൊന്നും പെർമനൻ്റ് അല്ല. നമ്മളും പെർമനൻ്റ് അല്ല. നമ്മളീ ഭൂമിയിൽ ശാശ്വതമല്ല. നമ്മളുടെ വാക്കുകൾ ശാശ്വതമല്ല. നമ്മുടെ പ്രവൃത്തികൾ ശാശ്വതമല്ല. നമ്മളുടെ ഔദ്യോഗിക കസേര ശാശ്വതമല്ല. നമ്മളുടെ ബന്ധുക്കൾ ശാശ്വതമല്ല. നമ്മൾ കഴിക്കുന്ന ഭക്ഷണം ശാശ്വതമല്ല. ഒന്നും ശാശ്വതമല്ല. പിന്നെ നമ്മൾ നല്ല കർമ്മങ്ങൾ ചെയ്തിട്ടുണ്ടെങ്കിൽ എത്ര കാലം ഭൂമിയിലുണ്ടോ അത്രയും കാലം അത് ഓർമ്മിക്കപ്പെടും. അതിനുശേഷവും കുറേ കാലവും കൂടി അത് ഓർമ്മിപ്പിക്കപ്പെടും, ഓർമ്മിക്കപ്പെടും. മാനവരാശിക്ക് മുഴുവനും പ്രയോജനപ്രദമായിട്ടുള്ളതാണ് ചെയ്തിരിക്കുന്നതെങ്കിൽ മറ്റുള്ളവർ ഈ സന്ദേശം നിരന്തരമായിട്ട് പഠിച്ചും പഠിപ്പിച്ചും കൊണ്ടിരിക്കുമ്പോൾ നമ്മൾ അമരത്വത്തിലേക്ക് എത്തുന്നു എന്ന നില നമുക്ക് ലഭ്യമായി എന്ന് വരാം. അതുകൊണ്ട് ജീവിതത്തിൽ പരിധിക്കപ്പുറം ദുഃഖം വരികയാണെങ്കിൽ ഓർമ്മിക്കുക, അത് ശാശ്വതമല്ല. സുഖം വരികയാണെങ്കിൽ ഓർമ്മിക്കുക, അതും ശാശ്വതമല്ല. എന്നാൽ ദുഃഖിക്കേണ്ട സമയത്ത് ദുഃഖിക്കേണ്ട എന്നോ സന്തോഷിക്കേണ്ട സമയത്ത് സന്തോഷിക്കേണ്ടെന്നോ ഇതിനർത്ഥമില്ല. ഇത് രണ്ടും പെർമനൻ്റ് അല്ല, ശാശ്വതമല്ല എന്ന ഓർമ്മ നമ്മളിൽ ഉണ്ടാവുകയാണെങ്കിൽ എല്ലാ നന്മ തിന്മകളെയും അഭിമുഖീകരിക്കാനുള്ള മനസ്സിന് ഉള്ള പരിചയം, മനസ്സിൻ്റെ ആ ഡിസൈൻ, മനസ്സിൻ്റെ തയ്യാറെടുപ്പ് പൂർണ്ണമാക്കാൻ നമുക്ക് സാധിക്കും. അതുകൊണ്ടാണ് ഈ സന്ദേശം എൻ്റെ അനുഭവത്തിലുണ്ടായത് നിങ്ങളോട് എടുത്തു പറഞ്ഞത്. നമസ്കാരം. ഭയങ്കരമായിട്ട് ദേഷ്യം വരുന്നു സാറേ. ചിലപ്പോൾ ദുഃഖം സഹിക്കാൻ വയ്യ. ചിലപ്പോൾ എന്തെല്ലാമോ തോന്നുന്നു. ഇതെല്ലാവർക്കും ഉള്ളതാണ്, ഒരാൾക്ക് മാത്രമല്ല. എത്ര വലിയ ആൾക്കുണ്ട്, എത്ര ചെറിയ ആൾക്കാർക്കുണ്ട്. നിരന്തരം പ്രവർത്തിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണെങ്കിൽ ഞാൻ പണ്ട് പറഞ്ഞതുപോലെ കർമാതെറാപ്പി, ഇതൊന്നും അവർ ബോധയുടെയല്ല. പക്ഷെ പരിധിക്കപ്പുറം ദുഃഖമോ വേദനയോ അല്ലെങ്കിൽ സംഘർഷപൂരിതമായ മാനസികാവസ്ഥയോ വരുമ്പോൾ ഒരു എളുപ്പ വഴിയുണ്ട്. വളരെ ചെറിയൊരു കാര്യമാണ്, ഒരു മൂളിപ്പാട്ട് പാടുക. ദേഷ്യം വരുമ്പോൾ ഒരു മൂളിപ്പാട്ട് പാടുക, നല്ല രീതിയിൽ നീട്ടിപ്പാടുക. മൂളിപ്പാട്ടായ സ്ഥിതിക്ക് അതിലെ വാക്കുകൾ ശരിയാണെന്നൊന്നും ആരും അന്വേഷിക്കാൻ പോകുന്നില്ല. ഉറക്കെയല്ലല്ലോ പാടുന്നത്. അറിയാവുന്ന ഏത് സിനിമയിലെ ഏത് പാട്ട് വേണമെങ്കിലും പാടാം. ചിലപ്പോൾ നമുക്ക് ഈ ചക്കര പന്തലിൽ തേൻമഴ പൊഴിയും എന്നൊരു പാട്ടൊക്കെ ഉണ്ടല്ലോ, അതെല്ലാം പാടുമ്പോൾ തന്നെ മനസ്സിൻ്റെ അവസ്ഥ വളരെ പെട്ടെന്ന് മാറും. ശക്തിയായിട്ട് ദേഷ്യം വരുമ്പോൾ, ഗാഢമായ ദുഃഖം വരുമ്പോൾ, അല്ലെങ്കിൽ ആകെ വിരസത വരുമ്പോൾ, അല്ലെങ്കിൽ ആരോടെങ്കിലും വാശിയോ പകയോ വിദ്വേഷമോ ഒക്കെ തോന്നുമ്പോൾ, അവിടെ എല്ലാം നമ്മളെ നമുക്ക് സഹായിക്കാൻ സാധിക്കുന്നത് എവിടെയെങ്കിലും താളം പിടിച്ച് ഒരു മൂളിപ്പാട്ട് പാടുക. താളം പിടിക്കാൻ ഒരു സ്ഥലവും ഇല്ലെങ്കിൽ തന്നെത്താനെ മൂളിപ്പാട്ട് പാടുക. ആ മൂളിപ്പാട്ട് നിങ്ങളുടെ മൂഡ് മൊത്തം മാറ്റും. നിങ്ങളെ മറ്റൊരു ലോകത്തിലേക്ക് എത്തിക്കാതിരിക്കില്ല. വളരെ ചെറിയൊരു കാര്യമാണെങ്കിലും നിങ്ങൾക്ക് ദേഷ്യം വരുമ്പോൾ, നിങ്ങൾക്ക് വാശി തോന്നുമ്പോൾ, നിങ്ങൾക്ക് പക തോന്നുമ്പോൾ, നിങ്ങൾക്ക് ദുഃഖം തോന്നുമ്പോൾ, മനസ്സിൻ്റെ സംഘർഷാവസ്ഥയിലൂടെ കടന്നു പോകുമ്പോൾ, ആരോടെങ്കിലും വിദ്വേഷം തോന്നുമ്പോൾ, പരാജയബോധം തോന്നുമ്പോൾ, നാളെ ഏതെങ്കിലും വലിയ ഒരു കാര്യം ചെയ്യണമെന്നുള്ളതിനെക്കുറിച്ച് ആത്മവിശ്വാസം ഇല്ലാത്ത അവസ്ഥ വരുമ്പോൾ, അപ്പോഴെല്ലാം നിങ്ങൾക്ക് ചെയ്യാവുന്നൊരു കാര്യമാണ് മനസ്സിനെ ഒരു മൂളിപ്പാട്ടിലൂടെ കൊണ്ടുപോവുക. വളരെ ചെറിയ ഒരു സന്ദേശമാണ്, മനസ്സിനെ മൂളിപ്പാട്ടിലൂടെ കൊണ്ടുപോകാൻ നമുക്ക് സാധിക്കണം. ஆ மூளிப்பாட்டின் அர்த்தம், மூளிப்பாட்டின் தாளம், மூளிப்பாட்டின் ராகம் அதிலூட நமக்கு கொண்டு போகன் சாதிச்சால் வளரெழுப்பத்தில் நமக்கு பிரசங்களை அதிஜீவிக்க சாதிக்கும் என்னது ஓர்மிக்க. ஞான PhD எடுத்தது ஹைதராபாதிலான. மிக்கவாரும் 20 மணிக்கூர் 18 மணிக்கூரும் லாபரட்டரி இருந்து வொர்க் செய்து ஒரு ரெக்கார்டு சமயத்தில் PhD தீர்க்கணும் விசாரிச்சிட்டான அத்யாபகருடையெல்லாம் அனுகிரகாசிஸ்களோடு கூடி ஹைதராபாதில் போயது. ஏதாண்டு PhD படனத்தின் கவேஷணத்தின் அவசானத்தப்போ ஒரு பிராவசியம் சார்மினார் காண போகணுமொரு தோந்தலுண்டாயிரம். அதுசரிச்சு ஞான் சார்மினார் காண போய் எட்டும் நடந்தும் அப்போ ஒரு காய்ச்ச கண்டு வளர அதுபுதம் தோன்றிய ஒரு காய்ச்ச. ஆரோ குறே பேர் ஒரு சிறுப்பக்காரனை 10-35 வயசாயிட்டுள்ள ஒராளை கடந்து பிடிச்சு இங்கே பலமாய்ட்டு பிடிக்கணும். இளெல்லாவும் கொதறி மாறி ஓடான் வேண்டி சிரமிக்கும். அவசானம் எல்லாவருடைய பிடித்தவும் விட்டு இளு நேர ஓடி சார்மினாறி மகளிலேக்கு கேறி. அப்போ அப்படி கூடி இருந்தவரு தெலுங்கில் பலரும் பரையண்டாயிரம் அயள் ஆத்மஹத்திய செய்ய வேண்டி ஓடுகாண. அயக்கு ஜீவிதம் மடுத்து எந்தக்கோ வழக்கிட்டு ஆத்மஹத்திய செய்ய வேண்டி ஓடுகாண எதுபோ அத்தே எங்களுக்கு மனசிலாயோ. என்ட்டு அயள் ஓடி சார்மினாறி மகளிலெத்தினது மகளில் எத்தியப்போ கண்டு அப்படி கையை ரெண்டு வசத்தேக்கு ஆக்கிட்டு அயளெந்தோ உறக்க விழிச்சு பண்ணு எடுத்து ஒரு சாட்டம் சாடி. அது ஞான் கண்டு ஆ சாடிய மனுஷன் சென்று வீணது ஒரு சர்தார்ஜியட தலையில. சர்தார்ஜி ஓன் த ஸ்போட்டு மரிச்சு, அவட வச்சு மரிச்சு. ஈ சாடி ஆள்க்கு ஒன்றும் பற்றி இல்ல. அயள் அப்படி நின்று எழுந்தேட்டு நடக்கணும். ஈ ஒரு காய்ச்சன் ஒரு வலிய ஃபிலோசஃபி அதினகத்துண்டு, எந்தெல்லாமோ அதினகத்துண்டு எனிக்கு தோந்தல். மரிக்கன் வேண்டி தையாறெடுத்தெடுத்த சாடிய வக்திக்கு ஒன்றும் சம்பவச்சில்ல. சொந்தம் பாரியையுமாய்ட் சார்மினார் காண வந்த ஒரு பர்த்தாவின் ஈ மரணம் அவிட வச்சு அபிமுகீகரிக்கேண்டி வந்து எந்தொரு விரோதாபாசான பிரகதி நமக்கு காண சாதிக்க. அப்போ நம்மளெல்லாம் ஜீவிதத்தில் மரிக்கணும் விசாரிச்சால் மரிக்கன் பற்றி வரில. குறே காலம் ஜீவிக்கணும் விசாரிச்சு சந்தோஷத்தோடு கூடி சிலப்போ எந்தெங்கிலும் செய்யுபாயும் அப்படி வச்சு நம்மள காரியம் தீர. அப்போ மரணம் என்பயண ஒரு பிரதிபாசம் நமக்கு ஒரு காரணவச்சாலும் பிரவச்சிக்க சாத்தியல்ல. அதுகொண்ட யமதர்மராஜாவ் போத்தி புறத்து வந்து நம்ம பையறது விவேச்சனமில்லாத்த ஒரு மிருகமான போத்து. ஆ போத்து எங்கனையா எப்பழா எங்கனையா பிரதிகரிக்க நமக்கு அறிஞா. அப்போ புத்தியும் விவேகவும் இல்லாத்த ஒன்னு பிரதிநிதியான சமயம். ஆ சமயத்தின் புறத்து கயறிட்டான யமதர்மராஜாவ் வர. அதுகொண்டு நம்மளெல்லாம் மூக்கில் கயறிட்டு என்பால் சுவாசம் எடுத்து நம்ம இகலோகவாசம் வெடியுன ஆ திவசம் ஏது செக்கண்டில ஏது மினிட்டில ஏது மணிக்கூறில என்றிஞ்சூடா. பின் நமக்கு அறியாவதெந்த எத்தகாலம் ஜீவிக்கணும் அத்தையும் காலம் நன்மகள் கேட்டும் கண்டும் சம்சாரிச்சும் சிந்திச்சும் பிரவர்த்தும் ஜீவிக்க சாதிக்க. அது வலியொரு காரியாணும் எங்களுக்கு தோணாறது. எத்தகாலம் உண்டூடா, டேட் ஓஃப் பர்த் அறியா, டேட் ஓஃப் டெத் அறிஞா, அது எங்கனையாணுடா, எவட வச்சாணுடா, ஆருடைய கையோ அல்லதோ கொண்டோ ஆனூடா, ஏது ரீதிலாணுடா, இது ஒன்றும் அறியாத்த ஒரு வலிய கேட்டு நம்ம முன்பிலுண்டு. அது திறந்தால் அப்புறத்தேக்கு கடந்தே பற்றும். ஆ மரணத்தின் வாதல் அடுத்தெத்தினு முன்பு நம்மள ஓரோ நிமிஷவும் பிரயோஜனப்பிரதமாக்க சாதிச்சால் அதினேப்பயண பேரான தன்யமீ ஜீவிதம். நமஸ்காரம். நம்மள மனஸ் நம்மளை எத்தோளம் சுவாதிக்கணும்னு நோக்க. மட்ராஸிலே வளர பிரசஸ்தமான ஆஸ்பத்திரி மலையாளிகளாய 3 டோக்டர்மார் நல்ல ஒரு கவேஷணம் நடத்தியத்ரே. சம்பவம் இது 10-40 ரோகிகளை எல்லா டெஸ்டும் நடத்தி அவருடைய ECG எடுத்து, எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் எடுத்து, கொலஸ்ட்ரோள், ட்ரைக்ளிசரைட்ஸ், எக்கோ ஸ்கானிங் எல்லாம் எடுத்து. வளரே காரியமாய ரோகமுண்டு என்பயவர், என்னால் காரியமாக ரோகலட்சணங்கள் ஈ அனாலிசிஸில் ஒன்றும் காணாத்த ரோகிகள் டெஸ்ட் நடத்தியப்போ வலிய அசுகங்களும் இல்ல. பட்சே அவருடைய கணக்கனுசரிச்சு எந்தக்கையோ ரோகம் அவர்க்கு. அங்கே உள்ள 40 பேரை டோக்டர்மார் விஷதமாக பரிசோதிச்சு, ஓரோருத்தரையாய்ட்டு மூணு டோக்டர்மார் இருக்கிற முறில் கடத்தி விட்டு. சாதாரண டோக்டர்மார் டெஸ்ட் செய்யுன மாதிரி. என்ட்டு ஏற்றவும் பிரகல்பனாய டோக்டர் எல்லா ரோகலட்சணங்களும் ரோகியோடு சோதிச்சது சேஷம் அது பண்ணி 40 பேரோட ஒரே ரீதிலா பண்ணது, நீங்கள் அசுகொன்னும் காரியமாய்ட்டில்ல, நீங்கள அசுகம் இவட பேதமாகும் ஞாபக வாக்கு தரும், நீங்கள் ஒரு பிரச்சன இல்ல, ஞானிப்போ ஒரு குளிக குறச்சு மந்திரம் ஜபிச்சு நீங்கள் தராம் என்பது இடத்தே கையில் குளிக வச்சு, டாப்லெட் வச்சு வலத்தே கை அமர்த்தி பிடிச்சு நாமம் ஜபிக்கிற மாதிரி அது அபினிச்சு. நல்ல ஈஸ்வர விசுவாசம் உள்ள டோக்டர் தண்ணியான, எனிக்கு நல்லவண்ண அறியாவின டோக்டரான. அது மாத்திரல்ல, நெற்றி பஸ்மொக்கே தொட்டிட்டு, குங்குமொக்கே தொட்டிட்டு. தமிழ்நாட்டில் அது வளர சாதாரண உள்ளதான டோக்டர்மார் அங்கே செய்யாது. அப்போ ஈ குளிக கையில் இங்கே அமர்த்தி பிடிச்சு மந்திரம் ஜபிச்சு, ஆ குளிக வலத்தே கையிலெடுத்து ஈ ரோகியுடைய கையில் கொடுத்து ஒரு கிளாஸ் வெள்ளவும் கொடுக்குவாயிருந்து. ஈ 40 பேர்க்கும் செய்த அதேபோலையா. அப்போ அங்கே அவர் ஆ டாப்லெட் கழிச்சு வெள்ளவும் குடிச்சு அவரோடு ஒரு 5 மினிட்டு கூடி சம்சாரிச்சது சேஷம் புறத்து ஒரு பிரத்யேக ரூமில் சென்று இருக்கன் பண்ணு. அங்கே நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டா நடத்தியது. அது எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் ஹிந்து நியூஸ் பேப்பரில் எழுதிட்டு. ஆ பரீட்சணக்கே கழிஞ்சு அரை மணிக்கூர் ஒரு மணிக்கூர் வீதம் கழிஞ்சப்போ ஆதத்தை ரோகியை வீண்டும் திச்சு விழிச்சு அவருடைய சரீரத்திலுள்ள அனாலிசிஸ் வீண்டும் ஒன்றுகூடி நடத்திட்டு ஈ டோக்டர் சோதிச்சு, இப்போ நீங்கள் எங்கே தோணுண்டு அசுகம்? சாரு தந்த ஆ டாப்லெட் கழிஞ்சது கழிச்சது சேஷம் ஒத்திரி ஆஸ்வாசம் உண்டு, வளரம் எங்கு ரோகம் குறஞ்ச மாதிரி ஒரு அனுபவா தோணுது. இங்கே ஒரு ரெண்டோ மூனோ பிராவசியம் டோக்டர் குளிக தருகிறாங்க எந்த அசுகம் மாறினது எங்களுக்கு உறப்பா, அத்தையதிகம் எங்களுக்கு ஆஸ்வாசம் தோணும். அப்போ வளர பங்கியாய்ட்டு வேண்ட காரியங்களே செய்திட்டு அவரை விட்டதின் சேஷம் டோக்டர் அது லேகனத்தில் எழுதாயிருந்து, ஞானி ரோகிகள் கொடுத்ததெல்லாம் வெறும் கோதம்பு பொடி டாப்லெட் ரூபத்திலக்கியதா. அப்போ காணும்போ டாப்லெட்டான குளிகையாணு தோணும், பட்சே அது டாப்லெட் ஆயிரம்ல, அது வெறது கோதம்பு பொடியா. அது ஒரு தரத்திலுள்ள ஔஷதத்துணவும் இல்ல, மருந்தின் குணவும் இல்ல. பட்சே இவட வந்த குணம் ஏதாணும் அறியோ? ஆ டோக்டர் மருந்து கொடுத்த ரீதியும் அதில் மந்திரம் ஜபிச்சு என் தோந்தலும் அது டோக்டரை போல உன்னதனாய ஒரு வக்தி ரோகம் மாறும் வாக்தானத்தோடு கூடி கொடுத்த ரீதியுமான யதார்த்தத்தில் உண்டு என்ன தோணுன ரோகம் இல்ல என் லெவலிலேக்கு எத்தான் ஆயிட்டு காரணமாயது. இது நம்ம மனசின்டேதாயிட்டுள்ள இஃபக்டான, சைக்கோளஜிக்கல் இஃபக்டான. சரிக்கு ரோகம் இல்லையு சோதிச்சால் குறையக்க ரோகம் உண்டாகும். ஆ ரோகம் சரீரம் தான் ஸ்வயம் பேதமாக்காவுன லெவலிலுள்ள ரோகான. பட்சே அது எந்த வேண்டது? மனசின் விசுவாசம் வரணும், எந்த சரீரத்தின் ஈ ரோகத்தில் நின்று அதிஜீவிக்க சாதிக்கும் என்ன விசுவாசம் மனசினுண்டாவணும். குறச்சக்க மனசினுண்டு, சிலப்பழக்க அங்கே உள்ள சிந்தாதார மனசில் வரும். பட்சே நிரந்தரமாய்ட்டு வரணில் அது டோக்டரில் நின்று வரணும், அல்ல நீங்கள் விஸ்வசிக்கிற நல்ல பிரகல்பனாய ஒரு வக்தி வரணும். அங்கே வந்ததான இப்போ இவட சம்பவத்தது. அதுகொண்டு நம்மளோட மனஸ் நம்ம எப்பிரகாரோ பங்கியாய்ட்டு நியந்திரிச்சு நல்ல ஆத்மவிசுவாசத்திலேயும் கர்மநிரதமான பந்தாவிலேயும் கொண்டு போகிறது, அப்படி எத்தும்போது உறப்பான நம்மளோட அசுகங்கள், நம்ம மனசில விபரீதங்கள், நம்மளோட பிரச்சனங்கள், நம்மளோட துக்கங்கள் இவையெல்லாம் குறையதிகம் குறையும், பலப்பழும் அது இல்லாதையாகும். அப்போ அதுவண்டி நம்மள மனசினை நம்ம போதப்படுத்தணும். ஒன்னில் நம்ம போத்தியப்படுத்தணும், அல்ல நமக்கு விசுவாசம் உள்ள வக்தியை கொண்டு அது போத்தியப்படுத்தணும். அப்பழான நமக்கு இதில் மோசனம் நேட சாதிக்க. நம்மள ரெண்டு கையும் ரெண்டு வசத்தேக்கும் நீட்டின்னு விசாரிக்க. இப்போ நமக்கு ஜோமெட்ரி படித்தவர்க்கறியா, ஈ ரெண்டு கையின் இடக்கு முன்பில் ஒரு 180 டிகிரி உண்டு, அதேபோல புறகிலும் ஒரு 180 டிகிரி உண்டு. ரெண்டு கையை ரெண்டு வசத்தேக்கு நீட்டியால் த 180 டிகிரி இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் ஆண்ட் த 180 டிகிரி பிஹைண்ட் அஸ். இது நமக்கு எங்கேயா ஒன்று வாசகத்தில் பரைய, நம்ம முன்பிலுள்ள 180 டிகிரி என்பது ஆதுனிகாஸ்திரம் கவேஷணத்திலூட நிரந்தரம் கண்டுபிடிச்சு கொண்டிருக்கிற அறிவகளோட 180 டிகிரியான முன்பிலுள்ளது. அது இன்ன காலகட்டத்திலே நிரந்தரம் மாறிக்கொண்டிருக்கிற அறிவுகளான. இனி மட்டே 180 டிகிரி நம்ம புறகிலுள்ள அறிவான. அது பாரதத்தை சம்பந்திச்சிடத்தோளம் கழிஞ்ச 10,000 வர்ஷத்தை அனுபவசம்பத்திலூட நம்ம ரிஷிவரியன்மார் கண்டுபிடிச்சு நமக்கு நல்கிக்கிற அறிவான. ஆ அறிவு எக்ஸ்பீரியன்ஸபிள் அறிவான், முன்பிலுள்ள அறிவு எக்ஸ்பெரிமெண்டபிள் அறிவான். எக்ஸ்பெரிமெண்டபிள் அறிவு நிரந்தரம் ரிஃபைன் செய்யணும், எக்ஸ்பீரியன்ஸபிள் அறிவு நிரந்தரம் நம்மளை நயச்சுகொண்டே இருக்கும். அதுகொண்டு முன்பிலுள்ள அறிவுகள் கழிஞ்ச 180 வர்ஷங்களாய் ஆதுனிகாஸ்திரம் விகசிப்பிச்செடுத்த அறிவும் அறிவகளோட உற்பத்தங்களும் நம்மள புறகிலுள்ள 180 டிகிரியுட அனுபவத்தின் அறிவு கழிஞ்ச 10,000 வர்ஷங்களாயிட்டுள்ளது அதினோடும் கூடி கூட்டிச்சேர்த்து நம்ம ஜீவிக்கானில் ஆ ஜீவிதத்தை நமக்கு சமகிரமான ஜீவிதம் என்பயம். எந்த கொண்டாணு அங்கே பரையிறது? த எக்ஸ்பெரிமெண்டபிள் நோளஜும் அதுபோல தான் எக்ஸ்பீரியன்ஸபிள் நோளஜும் சமஞ்சசமாக்கியதான நம்மள ஜீவிதம் என்ன பரையிறது. ஆ ஜீவிதத்தை தன்யமாக்கான முன்பிலுள்ள ஆதுனிகாஸ்திரத்தின் சாங்கேதிக வித்தியுடையும் அறிவகள் புறகிலுள்ள அனுபவசம்பத்தின் அறிவகளுமாய் சேர்க்க. இது மட்டொரு ரீதி வேணுமெங்கிலும் உபயோகிக்க, சயின்ஸினே ஆத்மீயதையுமாய்ட்டு சமஞ்சசமாக்க. அதுபோல கவேஷணத்தின் உற்பத்தங்களே அனுபவத்தின் உற்பத்தங்களுமாய் சேர்க்க. அதுபோல ஆதுனிகதையே புராதனத்தின் நன்மகளுமாய்ட்டு சேர்க்க. இது எல்லாம் நமக்கு உபயோகிக்காவுன வாக்கு முன்பிலுள்ள 180 டிகிரியே புறகிலுள்ள 180 டிகிரியுமாய்ட்டு சேர்க்கான் சிரமிக்கணும் நம்மளும் நம்மள குடும்பாங்களும். பண்டு ஒரு ஆச்சாரம் உண்டாயிருந்து, ஆ ஆச்சாரம் இது சனியாழ்ச திவசங்களில் சீனச்சட்டி ஒரு பட்சிய விபவம் உண்டாக்கி கழிக்க. நம்ம சாம்பார் ஓலன் எலிச்சேரி புளிச்சேரி இங்கே பலதும் கழிக்காற, மெழுக்குரட்டி உண்டாகாற, தோரன் உண்டாகாற, இது எல்லாம் ஜலாம்சம் உள்ள பட்சிய விபவங்களா. ஒரு பட்சிய விபவம் ஜலாம்சம் உள்ளது எல்லா சனியாழ்ச்சையும் உருக்கு சீனச்சட்டி உண்டாக்கி கழிக்கணும். ஆ சீனச்சட்டி பக்ஷக்கூர்க்க மெழுக்குரட்டி உண்டாக்கி, சேன மெழுக்குரட்டி, பயறு மெழுக்குரட்டி இதுக்கே உண்டாக்கி விசாரிக்க. அது எல்லாம் கறுத்திருக்கும். எந்த காரணம்? அதினத்து பாலிஃபினோள் என்ன சயுக்தண்டு, அது இரும்புமாய்ட்டு சேரும்போது கறுத்த ஆ கலர் வரது. ஆ கருத்த சாதனத்தில் நிறச்சிரும்பா ஒராய்ச்சத்தேக்கு ஆவசியமான இரும்பு ஒரு திவசம் ஒரு பட்சிய விபவம் சீனச்சட்டி உண்டாக்கி கழிச்சால் நமக்கு லபிக்கிறதான தெளிச்சிருக்கிறது. ஒரு திவசம் நமக்கு வேண்டது 2 மில்லிகிராம் இரும்பான. 2 மில்லிகிராமில் கூடுதல் இரும்பு சரீரம் பொதுவே வலிச்செடுக்கல, வலிச்செடுக்கேண்ட ஆசியம் இல்ல. அதே சமயத்து நம்மள சரீரத்தில் 7 திவசத்தேக்கு ஆவசியமாயிட்டுள்ள இரும்பு சத்து லிவரில் கரளில் சேகரிச்சு வைக்கன் சாதிக்கும். அப்போ நம்மள சரீரத்தினாவசியமான இரும்பு சத்து கழிக்கான லபியமாக்கான ஒரு ஆச்சாரம் நம்ம நாட்டிலுண்டாயிருந்து, அது நம்ம மறந்து போய். பகரப்ப எந்த செய்ய, நிரந்தரமாய்ட்டு வலிய கம்பனிகளுடைய அயன் டாப்லெட் மேடிச்சு கழிச்சிட்டான நம்ம அனீமிய அல்ல க்ஷீணம் அல்ல வளர்ச்ச இது இல்லாதையாக்கன் வேண்டி சிரமிக்க. நம்மளுடைய தாராளம் ஆச்சாரங்கள் சரிக்கு சாஸ்திரீயமாயிட்டுள்ளதான, சயின்டிஃபிக்கான. பட்சே அது பரஞ்சு தரான் ஆளில், அது அன்வேஷிக்கான் ஆளில். பரஞ்சு தந்தாலும் அன்வேஷிச்சு மறுபடி லபிச்சாலும் அது ஜீவிதத்தில் பகர்த்தணமென்ன ஓர்ம பலப்பழும் பலர்க்கு உண்டாகாறில்ல. நீங்கள் தான் நோக்க, நீங்கள வீட்டில் புறம் வேதன, தலைவேதன, நெஞ்சு வேதன, அது அல்ல நல்ல க்ஷீணம், எப்பழும் உறங்கணும் தோந்தல், தளர்ச்ச, இது எல்லாம் உள்ள வக்திகளுக்கு ஆய்ச்சையில் ஒரிக்கல் சீனச்சட்டி ஒரு பட்ச விபவம் உண்டாக்கி கழிச்சு நோக்க. ஓர்மிக்கணும், ஒரு காரணவச்சாலும் சீனச்சட்டி பப்படம் காய்ச்சியால் ஆ பப்படம் காய்ச்சது கொண்டு சரீரத்தின் ஆவசியமாய்டுள்ள இரும்பு கிட்டுமே தரிக்கருது. காரணம் எந்த, அது ஓயிலுமாய்ட்டு பந்தப்பட்டதா. ஜலாம்சம் உண்டில் இரும்பு சத்து அதுலேயே வரலு. இப்போ ஓயில் எண்ணையுமாய் பந்தப்பட்ட பட்ச விபவத்தில் நின்று இரும்பு சத்து கிட்டு விசாரிக்கிறது. ஜலாம்சம் உள்ள பட்ச விபவாய்ட்டு பந்தப்படுகில், பந்தப்பட்ட பட்சம் உண்டாகில், தீர்ச்சியாயிட்டும் நமக்கு ஆவசியத்தினுள்ள இரும்பு சத்து லபிக்கும் என்னது உறப்பான. அடுத்த காலத்து திருச்சூரில அதிப்பிரசித்தையாய ஒரு சோஷியல் வர்க்கர், சாமூஹிக கர்மங்களில் பிரவர்த்திக்க ஒரு டோக்டர், PhD ஆன அக்ரிகல்ச்சரில், அவர் இங்கே பிரபாஷணத்தினிடக்கு இங்கே பண்ணு போகிற வாக்கு வளரை ஸ்ரத்த பிடிச்சு பற்றினதாயிருந்தும். நம்மளெல்லாம் MA டிகிரி உள்ளவரான என்னது அவர் பண்ணது. பட்டன் அர்த்தம் மனசிலாயில்ல, அதி அர்த்தம் அவர் தான் பண்ணுண்டு போய். MA டிகிரி என்பயோ மாஸ்டர் ஓஃப் அஜான. அப்போ நம்ம கேட்டிருக்கிறது அங்கேயல்ல, மாஸ்டர் ஓஃப் ஆர்ட்ஸ். பட்சே யதார்த்தத்தில் நம்மளக்கே MA டிகிரி வகிக்கிறவரான என்பால் மாஸ்டர் ஓஃப் அஜான தண்ணியான. நம்ம BA கழிஞ்சு MA எத்தபழா நம்ம அறிய, அறிவில்லாய் எத்தோளம் உண்டியன் நம்ம MA வரையெங்கிலும் எத்தணும். அத்தையும் காலம் நம்மள தாரணம் நமக்கு குறை காரியங்கள் அறியாமான். அப்போ MA டிகிரி கழிய என்பால் அறிவில்லாய் எத்தோளம் உண்டியக. அப்போ அறிவில்லாய்மையுடைய அறிவான அறிவு லபிக்க ஆரம்பிக்கேண்ட அறிவிட்டு ஆரம்பாகம். அறிவில்லறிவு எப்போ உண்டாகவோ அப்படின்னு ஆரம்பிக்கணும் அறிவு நேடான மகாயஜம். அப்போ அறிவில்லறியதான அறிவு நேடான எழுப்ப வழி. அறிவு நேடணும் தோந்தல் உண்டாகிறது அறிவு நேடனதான அறிவு என் மனசிலாவது. அதுகொண்டு நம்ம எல்லாவும் அறிவு எத்தோளம் உண்டு என்னது ஒன்று பங்கியாய்ட்டு விசகலனம் செய்து நோக்க. அப்போ மனசிலாவும் ஏது விஷயத்தை குறச்சும் நம்மள அறிவு வளர வளர குறவான. ஆ அறிவு குறவாணும் அறியுபோல் அறிவு நேடான் நமக்கு சிரமிச்சு தொடங்காம். ஏதெங்கிலும் ஒரு விஷயத்தை குறித்து அறிவு நேட, அது கழிஞ்சு அதி விகசிப்பிக்க, அதி அகாத தலத்திலேக்கு செல்ல, குறையக்க பூர்ணதையெத்தியால் மட்டொரறிவு நேடானும் கூடி சிரமிக்க. அங்கே அவசானம் அறிவிட்டு மூர்த்திமத்பாவமாக தீரான் நமக்கு சாதிக்கணும். அத்தையொன்னும் இல்லங்கிலும் அறிவுண்டன குறச்செங்கிலும் நமக்கு தோன்றான் பாகத்தின் அறிவுள்ளவராய் நம்ம தீரணும். பண்டு கானடியன் கவர்மெண்டிண்ட் க்ஷணம் அனுசரித்து கானடையில் குறேகாலம் பிரவர்த்திக்கான யூனிவேசிட்டி ஓஃப் ஆல்பர்ட்டையில் பிரவர்த்திக்கான ஒரு பாக்யம் கிட்டி இருந்து. அப்படி அவசான பாகம் எத்தியப்போ எந்த பிரொஃசருட அனுவாதத்தோடு கூடி கானடையும் அமேரிக்கையும் மொத்தத்தில் ஒன்று கறங்கணும் தோன்றி. அதுசரிச்சு குறே கணக்ஷன் ஃப்ளைட்டுகள் பரஸ்பரம் சேர்ந்து 26 ஸ்தலத்தேக்கு காணான் வேண்டி போய். துச்சமாய்ட்டுள்ள டிக்கெட்டு ஃபெயரே வந்துள்ளூ, காரணம் கணக்ஷன் ஃப்ளைட் எடுத்துட்ட. அங்கே ஒரு சிஸ்டம் அப்படையுண்டு. வித்யார்த்திகளுக்கும் விசிட்டிங் சயின்டிஸ்டுமாருக்கும் வளர நேரத்தை புக் ஆனால் இங்கே கணக்ஷன் ஃப்ளைட்டு கிட்டும். வளர தாழ்ந்த எமௌண்டில் டிக்கெட்டு கிட்டும். அங்கே ஓரோ ஸ்தலத்தும் அமேரிக்கையில் கறங்கி அவசானம் மோண்ட்ரியாலில் வந்தெத்தி. മോൺട്രിയാലിൽ നിന്ന് എനിക്ക് പോകാനുള്ളത് വിന്നിപെഗിലേക്കായിരിക്കുന്നു, കാനഡയിൽ. അപ്പോൾ മോൺട്രിയാലിൽ ഇറങ്ങിക്കഴിഞ്ഞാൽ അടുത്ത ഫ്ലൈറ്റിന് ഏതാണ്ട് 5 മണിക്കൂർ സമയമുണ്ട്. അപ്പോൾ കനേഡിയയിലെ പാസ്പോർട്ടുണ്ട്, അവിടുത്തെ വിസ എല്ലാം ഉണ്ട്, അത് കാരണം ഒരു കുഴപ്പമില്ല. നേരെ പുറത്ത് വന്ന് ഞാൻ ഒരു ടാക്സിക്കാരനോട് ചോദിച്ചു, പണ്ട് ഒളിമ്പിക്സ് നടന്ന മോൺട്രിയാലിൽ എനിക്കെല്ലാം ഒന്ന് കറങ്ങി കണ്ടാൽ കൊള്ളാമെന്നുണ്ട് എന്ന് ഞാൻ ഇംഗ്ലീഷിൽ പറഞ്ഞു. ഈ മോൺട്രിയാൽ എന്ന് പറയുന്ന സ്ഥലം ക്യൂബക്ക് പ്രോവിൻസിൻ്റെ അകത്താണ് വരുന്നത്, കാനഡയിൽ. അവിടത്തുകാർക്ക് ഫ്രഞ്ച് അല്ലാതെ ഇംഗ്ലീഷ് എന്ന് കേട്ടാൽ ദേഷ്യ. അവർ ആര് ഇംഗ്ലീഷിൽ ചോദ്യം ചോദിച്ചാലും അവർ ഫ്രഞ്ചിലായിരിക്കും ഉത്തരം പറയുക. അപ്പോൾ ക്യൂബക്കിലെ ഈ ടാക്സി ഡ്രൈവർ, മോൺട്രിയാൽ എയർപോർട്ടിൻ്റെ അടുത്തുള്ള ടാക്സി ഡ്രൈവർ, ഞാൻ ഇംഗ്ലീഷിൽ ചോദിക്കുമ്പോൾ ഒക്കെ അദ്ദേഹം എന്നോട് ഫ്രഞ്ചിലാണ് മറുപടി പറഞ്ഞത്. പക്ഷേ ഞാൻ ചോദിക്കുന്ന ചോദ്യത്തിൻ്റെ സന്ദേശം അദ്ദേഹത്തിന് മനസ്സിലാവുന്നുണ്ട്. അതുകൊണ്ട് അദ്ദേഹം വളരെ ഫാസ്റ്റായിട്ട് ഫ്രഞ്ചിൽ എന്നോട് പറയും. നെഹ്റുവിൻ്റെ ജീവിതത്തിൽ ഒരു സംഭവം വളരെ രസകരമായി തോന്നിയ ഒരു അറിവിൻ്റെ നമ്മളെല്ലാം ജീവിതത്തിൽ പകർത്തേണ്ട ഒരു സന്ദേശത്തിൻ്റെ ഉൾക്കാഴ്ച നൽകുന്നതാണ്. നെഹ്റുവും മഹാത്മാഗാന്ധിയും ഒരുമിച്ച് ഒരു ഗസ്റ്റ് ഹൗസിൽ താമസിച്ച് സ്വാതന്ത്ര്യസമരത്തിൻ്റെ പ്രവർത്തനങ്ങൾ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്ന വേളയിൽ ഒരു ദിവസം രാവിലെ എഴുന്നേറ്റ് നെഹ്റു പല്ല് തേച്ച് മുഖം കഴുകി ഷേവ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്ന വേളയിൽ ആ ടാപ്പ്, വെള്ളത്തിൻ്റെ ടാപ്പ് തുറന്ന് വെച്ച് നിരന്തരം ഷേവ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു. ഈ ഷേവിങ് നടന്നുകൊണ്ടിരിക്കുന്ന സമയത്തും ടാപ്പിലൂടെ വെള്ളം ഇങ്ങനെ പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. 2-3 പ്രാവശ്യം മഹാത്മാഗാന്ധി ഇത് ശ്രദ്ധിച്ചു. എന്നിട്ടും നെഹ്റു ഈ വെള്ളത്തിൻ്റെ ടാപ്പ് അടയ്ക്കുന്നില്ല എന്ന് മനസ്സിലായപ്പോൾ വളരെ ശാന്തമായിട്ട് മഹാത്മാഗാന്ധി സൂചിപ്പിച്ചു, ആ ടാപ്പ് അടയ്ക്കൂ, വെള്ളം വെറുതെ പോകുന്നത് കണ്ടില്ലേ. അതിന് മറുപടിയായിട്ട് നെഹ്റു പറഞ്ഞത് ഇതായിരുന്നു, ഗംഗാനദിയിൽ ധാരാളം വെള്ളമുണ്ട്, ഞാൻ കുറച്ച് സമയം ഈ ടാപ്പ് തുറന്ന് വെച്ചിരിക്കുന്നു എന്നുള്ളത് കൊണ്ട് ആ വെള്ളത്തിന് കുറവൊന്നും വരാൻ പോകുന്നില്ല. അതിന് മറുപടിയായിട്ട് മഹാത്മാഗാന്ധി പറഞ്ഞ വരി ഇതായിരുന്നു, ഗംഗാനദിയിലെ വെള്ളം 38 കോടി ജനതയ്ക്ക് അവകാശപ്പെട്ടതാണ്. അന്ന് ഭാരതത്തിൽ ഉണ്ടായിരുന്നത് 38 കോടി ജനതയാണ്. അപ്പോൾ 38 കോടി ജനതയ്ക്ക് അവകാശപ്പെട്ട ഗംഗാനദിയിലെ വെള്ളത്തിൽ അങ്ങക്ക് അവകാശപ്പെട്ടത് മാത്രം അങ്ങെടുക്കുക, ബാക്കിയുള്ള ഗംഗാജലം മറ്റുള്ളവർ ഉപയോഗിക്കുന്നുണ്ടോ ഉപയോഗിക്കുന്നില്ലയോ എന്നുള്ളതിനെക്കുറിച്ച് താങ്കൾ ചിന്തിക്കേണ്ട ആവശ്യമില്ല. വളരെ അന്വർത്ഥമായ ഒരു വലിയ സന്ദേശം. അവനവൻ അർഹിച്ചത് എത്രയാണോ, അവനവൻ്റെ ഷെയർ എത്രയാണോ, അത് മാത്രം സ്വീകരിക്കുക. മറ്റുള്ളവർ അവരുടേതായ പങ്ക് ഉപയോഗിക്കുന്നില്ല എങ്കിൽ അത് ഉപയോഗിക്കാനോ ദുരുപയോഗം ചെയ്യാനോ എനിക്ക് അവകാശമില്ല, അതെൻ്റേതല്ല. എൻ്റേതല്ലാത്ത ഒന്ന് മറ്റുള്ളവർ ഉപയോഗിക്കുന്നില്ല എന്ന കാരണത്താൽ അവരുടേതായിട്ടുള്ളത് എനിക്ക് സ്വീകരിക്കേണ്ട ഒരു തരത്തിലുള്ള യോഗ്യതയും ഉണ്ടാവില്ല, യോഗ്യതയില്ല. ഈ ഒരു സന്ദേശം നമ്മളുടെ ജീവിതത്തിൽ മാർഗദർശകമാകട്ടെ എന്ന് ഞാൻ പ്രാർത്ഥിക്കുന്നു. ശിവജിയെക്കുറിച്ച് നമ്മൾ കേട്ട് കാണും, മറാത്ത സാമ്രാജ്യം സ്ഥാപിച്ച് ഔറംഗസീബിനെ വിറപ്പിച്ച ആ ശിവജി ഒരു ദിവസം സ്കൂളിൽ പോയി അധ്യാപകൻ ചോദിച്ച ചോദ്യത്തിന് ഉത്തരം നൽകിയതിനെക്കുറിച്ച് സ്വന്തം അമ്മയോട് വിവരിക്കുകയായിരുന്നു. അധ്യാപകൻ ക്ലാസ്സിൽ വെച്ച് ചോദിച്ചു അത്രേ ഓരോ വിദ്യാർത്ഥിയോടും, നിങ്ങൾക്ക് എന്താകണം എന്നാണ് ആഗ്രഹം. ഓരോ വിദ്യാർത്ഥിയും അവരവരുടെ ബാക്ക്ഗ്രൗണ്ടും അറിവുമൊക്കെ അനുസരിച്ച് പലരും ഡോക്ടറാകണമെന്ന് പറഞ്ഞു, ഇൻജിനീയർ ആകണമെന്ന് പറഞ്ഞു, இது நெல்லாம் திகச்சும் பின்னமான ரீதி லான சிவஜி மறுபடி கொடுத்தது. அத்தே சிவஜி பண்ணு எங்க ஒரு குதிரக்காரனாகணும். சிவஜி அம்மையோடு பரையாயிருந்து ஞான் குதிரக்காரனாகணும் எதாபகனோடு பண்ணப்போ க்ளாஸில் உள்ள சகபாடிகள் வளர காரியமாய்ட்டு களியாக்கி சிச்சு. ஒரு குதிரக்காரனாகணும் என் மோகவாய்ட்டு ஒராள் ஜீவிக்கிறதி அவ்யர்த்தத அது ஆ ஒரு சந்தேஷமாய்டான வியர்த்ததையை குறித்து சிந்திச்சிட்டு வித்தியார்த்திகள் சிரிச்சது. அத்யாபகனும் அதேபோல தான் சிரிச்சு. அத்தே இது சொந்தம் அம்மையோடு விவரிச்ச சிவஜி பண்ணது இன்னும் எந்த லட்சியம் குதிரக்காரனாகணும் தண்ணியான அம்மையோடு பண்ணப்போ அம்ம தொட்டு முன்பில் சுமரில் தூக்கிட்டு ஸ்ரீகிருஷ்ணனை சூண்டி காணிச்சு கொண்டு பண்ணு எந்த மகன் இதுபோல ஒரு குதிரக்காரனாகணும் ஆகிரகம். அர்ஜுனன் பகவத்கீத உபதேசிச்சு கொடுக்க அஞ்சு குதிரகளை பூட்டி இருக்கிற ரதத்தின் மார்க்கநிர்தேசம் நல்க பார்த்தசாரதியாய நன்ம அதுபோல தான் விஜயானம் ஞானம் இவையெல்லாம் விவரிக்கிற ஆ உஜ்ஜலனாய ஸ்ரீகிருஷ்ணனை காணிச்சு கொடுத்து ஸ்ரீகிருஷ்ணனை போல ஒரு குதிரக்காரனாகணும் என்ன போதம் தன் மனசில் வளர்த்திய ஆ ஜீஜாபாயி என் அம்மையான யதார்த்தத்தில் சிவஜியுடைய மார்க்கத்தின் வளர வியக்தமான திசாபோதம் கொடுத்தது. நம்மளுடையும் அம்மமராயிருக்கணும் மக்களுடைய ஏது ஆகிரகத்தினும் மக்களுடைய ஏது மார்க்கத்தினும் ஏது லட்சியத்தினும் வியக்தமான திசாபோதம் கொடுக்கின்றது. ஒருபட்சே சிவஜி குதிரக்காரனாகணும் பயன்போல் ஸ்ரீகிருஷ்ணனையோ அதுபோல உள்ளவரையோ மனசில் கண்டிப்பான் சாத்தியதையில்ல. பட்சே குதிரக்காரனை தன்னை உபயோகிச்சு ஏது தரத்திலுள்ள குதிரக்காரனாகணும் அம்ம பண்ணு கொடுத்ததான சிவஜியை சிவஜியாக்கி மாற்றியது என்று நாம் ஓர்மிக்கணும். நமக்கும் நம்ம மக்கள்க்கு அப்பிரகாரம் உள்ள ஒரு திசாபோதம் நல்கா சாதிக்கணும். நம்ம கேட்டிட்டு சிலர் பிரார்த்திக்காறு மாதேவோ பவ பிதேவோ பவ என் பல ஸ்தலத்தும் சென்று ஞான் வெறதே வித்தியார்த்திகளோடும் அல்ல ஸ்தலத்து அம்மமரோடு சோதிக்காற எந்த இது அர்த்தம் என் அவரெல்லாம் பயாறது அம்மா ஈஸ்வர துல்லியான அச்சன் ஈஸ்வர துல்லியனான என்ன அதி சந்தேஷம் அர்த்தம் என்ீ ரீதி அவர் மறுபடி நல்காறது. சிச்சு நோக்க நீங்கள் மகாபாரதம் என் சீரியல் கண்டு காணும். அதில் விஜயி பவ எதுபயுண்டு அதி அர்த்தம் எந்த நீ விஜயிக்கவனாய் தீரட்டே என்னதான் அதி அர்த்தம். ஆயுஷ்மான் பவ என்னும் அதில் பையறது தாராளம் டயலோகில் இப்பிரகாரம் ஆயுஷ்மான் பவ என்பது தீர்க ஆயுஷ் உள்ளவனாய் தீரட்டே என்ன அதி அர்த்தம். இனி ஒன்று சிந்திச்சு நோக்கூ மாதேவோ பவ என்ன அர்த்தம் எந்த அம்ம ஈஸ்வர துல்லியாய் தீரட்டே அச்சன் ஈஸ்வர துல்லியனாய் தீரட்டே என்னதான் அதி அர்த்தம். அப்போ அம்ம ஈஸ்வர துல்லியாய் தீரேண்டது மக்களிட கர்மத்திலூட அல்ல. அதுபோல அச்சன் ஈஸ்வர துல்லியனாய் உயரேண்டது மக்கள் செய்யண்ட பிரவத்திலூட அல்ல. மறிச்சு மாதாபிதாக்கள் அவரவருடைய தௌத்தியம் அவரவருடைய தர்மம் வாய் ஆச்சரிச்சு மக்களிட முன்பில் ஈஸ்வர துல்லியராய் தீரக என்னது மாதாபிதாக்களிட தர்மமான அவருடையதாய உத்தரவாதித்வமான. அதுகொண்டு மாதேவோ பவ பிதேவோ பவ என்பான் யோகியதையுள்ள மாதாபிதாக்களாய் தீரக சொந்தம் தர்மத்தை குறச்சோ மக்கள்க்கு தர்மபோதம் உண்டாகுனே குறச்சோ வீட்டினகத்து ஐஸ்வர்யம் விளையிக்கிற விதத்தில் வியவஹாரங்கள் செய்யுனே குறச்சோ போதம் இல்லாத மாதாபிதாக்கள்க்கு ஒரு காரணவச்சாலும் ஈஸ்கிருத பதத்தின் பதவிலேக்கு எத்தான் சாத்தியமல்ல. அப்போ நம்ம மனசிலக்கேண்டது இதுதான் நம்ம ஸ்வயம் உயர்ந்தால் மாத்தமே நம்மளுடைய மக்களிட முன்பில் நம்ம ஈஸ்வர துல்லியராய் தீரகையுள்ளூ. ஆபோதத்தோடு கூடி வேணும் நம்மளுடைய சுப்பிரபாதம் முதல்க்கு சுப்பிரதோஷம் வரையும் சிங்கமாசம் ஒன்றாம் தீயதி முதல்க்கு கர்க்கட மாசம் 31ஆம் தீயதி வரையும் நம்மளோட ஜீவிதத்தில் ஆச்சார விசார விஸ்வாச சங்கல்ப தர்மங்கள் நாம் அனுஷ்டிக்கேண்டது, அது வளர்ந்த தலைமுறைக்கு பண்ணு கொடுக்கேண்டது. நமக்கு ஆ மாதேவோபவ பிதேவோபவ என் ஒரு லெவலிலேக்கு நிலவாரத்திலேக்கு உயரான் சாதிக்கட்டே என்று பிரார்த்திக்கணும். சிக்காகோவிலே பிரசங்கம் கழிஞ்சு விவேகானந்தன் பல ஆராதகருடையும் வீடுகளில் தாமசிக்கையுண்டாய். அதில் தாராளம் இங்கிலீஷ்கார் அமேரிக்கக்காராய பௌரன்மார் பண்டிதன்மரும் அல்லாத்தவரும் சுவாமி விவேகானந்தனே அவருடைய வீடுகளிலேக்கு க்ஷணிக்கையுண்டாய். ஒரு வீட்டில் எல்லாவரும் சேர்ந்திருந்து சர்ச்சொண்டிருக்கையாயிருந்து, வளர லாகவத்தோடு கூடி, வளர சீரியஸ் ஆயிட்டுள்ள சர்ச்சையொன்னும் அல்ல. அப்போ ஓரோருத்தர்க்கும் இங்கே ஆப்பிள் கொடுக்கணுண்டாயிருந்து, ஒன்று ரெண்டு கத்தியும் அந்த கூட்டத்தில் உண்டு. ஆப்பிள் துலி களஞ்சு அவரவர்க்கு முறிச்சு கொடுக்கானும் கழிக்கானும் ஒக்க சௌகரியப்பிரதமாக ரீதி வளர சந்தோஷத்தோடு கூடி ஆயிருந்து இங்கே பல சோதங்களுக்கும் உத்தரம் பண்ணு கொண்டு சர்ச்சைகள் நடந்திருந்தது. மட்டொர்த்தத்தில் ஒரு செமினார் மாதிரியோ ஒரு கமிட்டி மீட்டிங் மாதிரியோ அதில் வளர அச்சடக்கத்தோடு கூடிய ஒரு நல்ல படன கேம்போ ஆ ரூபத்தில் சர்ச்ச மறைச்சு வளர ரசகரமாக எல்லாவும் கூடி இருந்து பலதும் சோதிச்ச வேளையில் ஒரு இங்கிலீஷ்காரன் அமேரிக்கக்காரன் சுவாமியோடு சோதிச்சு, பாரதீயசம்ஸ்கிருதியும் ஞங்களோட அமேரிக்கக்காருடையும் தமிழ் எந்த வத்தியாசமானது? ஆ சோதியம் கேட்ட உடனே சுவாமி வளர காரியாய்ட்டு ஒன்றும் பண்ணில, குறச்சு மட்டு காரியங்கள் இங்கே பண்ணுகொண்டிருந்த. ஈ ஆப்பிளின் தொலி களையுள்ள கத்தி ஒரு இங்கிலீஷ்காரன் கையில் வந்து, அயளுடைய தொலி களஞ்ச உடனே சுவாமி அயளோடு ஆ கத்தி வேணமென்று ஆவசியப்பட்டு, ஆ கத்தி வாங்கிச்ச வேளையில் எல்லாவும் சிரிச்சு இங்கிலீஷ்காரன் எங்கேயா கத்தி சுவாமியுடைய கொடுத்தது, சுவாமி எங்கேயா அது வாங்கிச்சது என்னோடு. அதுசேஷம் சுவாமியுடைய கையில் உள்ள ஆப்பிளின் தொலி களஞ்சது சேஷம் சுவாமி மட்டும் ஆ கத்தி இங்கே கறங்கிக்கொண்டிருந்தது ஓரோருத்தருட கையிலாய்ட்டு. குறச்சு கழிஞ்சு ஒரு இண்டியக்காரன் சுவாமியுடைய கூட்டத்தில் வளர ஆராதனா மனாபாவத்தோடு கூடி உண்டாயிருந்த ஒரு பாரதீயன் கையில் கத்தி எத்தி, ஆ கத்தி அது உபயோகிச்சு கொண்டிருக்கிற வேளையில் தான் சுவாமி கை நீட்டிட்டு ஆ கத்தி வேணமென்று அயாளும் ஆ கத்தி உடனே சுவாமியுடைய கையில் கொடுத்து. உடனே சுவாமி ஆதம் சோதம் சோதிச்ச இங்கிலீஷ்காரனோடு பண்ணு, இது பாரதீயசம்ஸ்கிருதியும் நம்மளுடையும் தம்மிலுள்ள வத்தியாசம் பட்டும் அப்படி கூடி இருந்தவருக்கு எந்த மனசிலாயில்ல? சிலர் சிக்கையும் செய்யிருந்த சுவாமி பண்ணு, ஞான் அமேரிக்கக்காரன் கூட்டத்திலுள்ள ஒருவனோடு கத்தி சோதிச்சபோ மூர்ச்சையுள்ள பாகம் எரி எனிக்கு நேரம் நீட்டிட்டு பிடி அது பிடிக்கையான செய்தது, வளர சேஃபாய்ட்டுள்ள கத்தியுடைய பாகம் அது கையில் பிடிச்சு மூர்ச்சையுள்ள பாகமான எனிக்கு நீட்டி தந்தது. ஞான் இண்டியக்காரனோடு அதே சோதமான சோதிச்சது, ஆ கத்தி எனிக்கு தருக, அதே ஸ்டேட்மெண்டான பண்ணது, நிர்ஷமான கொடுத்தது. ஆ கத்தி இந்தியக்காரன் தந்தப்போ மூர்ச்சையுள்ள பாகம் இண்டியக்காரன் கையில் பிடிச்சு பிடியான எனிக்கு நீட்டியது. இன்னும் பாரதீயர்க்கு துக்கவும் வேதனையும் பிரசனவும் உள்ள பாகம் ஸ்வயம் ஸ்வீகரிச்சு மட்டவனு சுகவும் சந்தோஷவும் ஆனந்தவும் நல்க என்ள்ள ஆ சிந்தாதார அதான பாரதீயனை பாரதீயனாக்கிறது. என்னும் நன்மகள் மட்டவர்க்கு கொடுக்க, எந்தெங்கிலும் பிரசனங்களோ தின்மகளோ உண்டில் அது ஸ்வயம் ஏற்றெடுக்க, இது பாரதீயசம்ஸ்கிருதிய ஏற்றவும் உதாத்தமான சந்தேஷம் சுவாமி ஆ ஒரு சிறிய சம்பவத்திலூட அப்படி கூடி இருந்தவர்க்கு மாத்திரல்ல லோக ஜனதக்கு கூடி விவரிச்சு கொடுக்கான செய்தது. விக்ரமாதித்ய சந்திரகுப்தன்டே பிரதானமந்திரி ஸ்தானம் குறச்சு காலமெங்கிலும் அலங்கரிச்சிருந்த சாணக்யன் நம்மளெல்லாம் கேட்டிருக்கிற கௌடில்யன் சாணக்கியதந்திரத்தின் கௌடிலீய அர்த்தசாஸ்திரத்தின் எல்லாம் ரச்சயிதாவாய ஆ சாணக்கியன் எல்லா திவசவும் வைகுந்தேரம் சூர்யாஸ்தமயத்தின் சேஷம் குறே சமயம் அன்னத்தை கர்மதர்மங்கள் வாய் சிந்திச்சு ஓரோன்னு எழுதுவாயிருந்து. அப்போ புறத்து நின்று வரல வக்திகளடுத்து பல காரியங்களும் நிர்சிக்கான கூட்டத்தில் பிரகல்பராய பலரும் வரும், அவரோடு சம்சாக்கானு பின் வக்திபரமான காரியங்கள் அறிக்கன் வரலுண்டு. இங்கே பலதரத்திலுள்ள வக்திகள் ஈ சாணக்கியனை காணானாய்ட்டு அது வசதிலேயும் ஔத்தியோகிக வசதிலேயும் வரும். அங்கே ஒராள் வந்து சாணக்கியனோடு சம்சாக்கன் தொடங்குபோ தே சாணக்கியன் அது சோதிச்சு அத்தே அங்கே சம்சாக்கன் போகிறது எங்கே பிரயோஜனப்பிரதமான காரியமாணோ அங்கக்கு பிரயோஜனப்பிரதமான காரியமாணோ ஈ ராஷ்ட்ரத்தின் பிரயோஜனப்பிரதமான காரியமாணோ என் ஆதம் சூச்சிப்பிக்க. அது வளர வாய்ட்டு பண்ணு எனிக்கு பிரயோஜனமுள்ள காரியம் வீண்டும் சோதிச்சு ஈ ராஷ்ட்ரத்தின் பிரயோஜனப்பட எந்தெங்கிலும் அங்கையுடைய சம்சாரத்தில் வரான் சாத்தியதையுண்டோ? உடனே ஆ வக்தி பண்ணு இல்ல. அது பண்ணு கழிஞ்சதும் சாணக்கியன் தன் முன்பிலுள்ள எண்ண விளக்கிலே கத்தின திரி கெடுத்திட்டு அடுத்த விளக்கு கத்திச்சு இனி தொடர்ந்தோளான் பண்ணு. ஈ ஒரு ஆக்ஷன் இது செய்யுனது கண்டு அத்புதத்தோடு கூடி அதிதி ஆதிதேயனாய சாணக்கியனோடு சோதிச்சு அங்கே எதினா ஆ விளக்கு கெடுத்திட்டு ஈ விளக்கு கத்தது? ரெண்டிலும் எண்ணையான, ரெண்டிலும் பிரகாசமான, ரெண்டும் ஒரே லட்சியத்தின் வண்டியான கத்திச்சு வைக்காறது. உடனே சாணக்கியன் மறுபடி நல்கியது இப்பிரகாரம் ஆயிருந்து, ஈ ராஷ்ட்ரத்தின் பிரயோஜனப்பிரதமான ஏதெங்கிலும் கர்மம் செய்யுபோ மாத்தமே ராஷ்ட்ரத்தில் ஞான் வாங்கிக்க ஆ பிரத்யேக சம்பளம் உபயோகிச்சு அல்ல ராஷ்ட்ரத்தில் செலவிலேக்காய் எனிக்கு தரன ஆ சம்பத்து உபயோகிச்சு வாங்கிக்க எண்ண உபயோகிச்சுள்ள திரி கத்திக்கன் பற்றுள்ளு. அங்கையுடைய வக்திபரமான காரியமோ எந்த வக்திபரமான காரியமோ ஆன சர்ச்சை செய்யுனில் அது ராஷ்ட்ரத்தின் பிரயோஜனம் இல்லாத்தோளம் காலம் ராஷ்ட்ரத்தில் கிட்டு பிரத்யேக எமௌண்ட் சங்க உபயோகிச்சு வாங்கிக்க எண்ண உபயோகிச்சுள்ள விளக்கு ஞான் உபயோகிக்கிறது தர்மவிருத்தமான. ராஷ்ட்ரத்தின் ஆவசியத்தின் மாத்திரான ராஷ்ட்ரத்தின் பைச உபயோகிச்சு விளக்கு கத்திக்கிறது உபயோகிக்காவும், அல்லாத்தது வக்திபரமான அது எனிக்கு கிட்டு சம்பத்தில் ஞான் செலவாக்கி ஈ சர்ச்ச நமக்கு சந்தோஷத்தோடு கூடி ஆரம்பிச்சு அவசானிப்பிக்காம் என்று அறிக்கையுண்டாய். அப்போ நம்ம ஏது கர்மம் செய்யும்போதும் ஈ சாணக்கியன் வலிய சந்தேஷம் அது ஜீவிதத்தில் பகர்த்திய சந்தேஷம் அது நமக்கு அல்பமெங்கிலும் ஜீவிதத்தில் பகர்த்தான் சாதிச்சால் எப்பழும் சாதிச்சு வரில அல்பமெங்கிலும் ஜீவிதத்தில் சாதிச்சால் நம்மளோட தர்மபோதம் இன்னும் நம்மள மனசாட்சியை சந்தோஷிப்பிக்க அவசரம் நல்க ஒன்றாய் தீரும். ஆ தர்மபோதமான சாணக்கியன் வரிகளில் வளர உஜ்ஜலமாக பிரதிபலிக்கிறது. சாணக்கியன் இத்தையும் சிரேஷ்டனாக காரணவும் அது தனியா. சாணக்கியன் கிரந்தத்தின் இத்தையும் அதிக்கம் லோக பிரசித்தி இருபத்தொன்னாம் நூற்றாண்டிலும் லபிக்க காரணம் அது. அது பண்ணதே எழுதிட்டுள்ளு, அது விசகலனம் செய்ததே சாணக்கியன் அர்த்தசாஸ்திரத்தில் எழுதிட்டுள்ளு, ஜீவிதத்தில் பகர்த்தியதே அது மட்டு ஆர்க்கும் உபதேசிச்சு கொடுத்துட்டுள்ளு. அது சொந்தம் ஜீவிதத்தில் கவன்மெண்டில் கிட்டு சங்க எமௌண்ட் எங்கனையான செலவாக்கேண்டது எழுப்பும் தர்சிப்பும் கொடுத்த ஒரு மகாரதன் அதுமான சாணக்கியன் என் அசாதாரண பிரதிபாசாலி. ஆ பிரதிபாசாலியுட சந்தேஷமான வக்திபரமான ஆவசியங்களுக்கு சர்க்காரிண்டேதாய சம்பத்து வாகனங்களும் சர்க்காரிண்டேதாய சமயவும் சர்க்காரிண்டேதாய மட்டு ஆனுகூல்யங்களும் உபயோகிக்கருது என்னது ஆ ஒரு சந்தேஷம் நமக்கு ஓர்மிக்க அவசரம் உண்டாகட்டே என்று பிரார்த்திக்கோ. நமஸ்காரம். சிலப்போ சிலர்க்கு தோன்றாறு பகவத்கீத மகாபாரதம் வேதத்திலே வரிகள் പൈതൃകഗ്രന്ഥങ്ങളിലെ സന്ദേശങ്ങൾ ഇവയെല്ലാം പലരും പല രീതിയിലാണല്ലോ വ്യാഖ്യാനിക്കാറുള്ളത്. ഒരാൾ പറഞ്ഞ രീതിയിലല്ല മറ്റൊരാൾ പറയുന്നത്. ഇതെന്തുകൊണ്ടാണ് ഇങ്ങനെ സംഭവിക്കുന്നത്? ഇതിലേതർത്ഥമാണ് നമ്മൾ എടുക്കേണ്ടത്? ഏതാണ് ശരിയായിട്ടുള്ള സന്ദേശം? ഇങ്ങനൊരു സംശയം നമുക്ക് എപ്പോഴും ഉണ്ടാവാറുണ്ട്, പലരും ചോദിക്കാറുമുണ്ട്. ഈ പുസ്തകത്തിൽ എഴുതിയിരിക്കുന്ന രീതിയിലല്ല ആ പുസ്തകത്തിൽ എഴുതിയിരിക്കുന്നത്, അയാൾ പറയുന്ന രീതിയിലല്ല ഈ സ്വാമി പറയുന്നത്, ഇവരാരും വ്യാഖ്യാനിക്കുന്ന രീതിയിലല്ല ചിലർ മറ്റു ചിലർ വ്യാഖ്യാനിക്കാറുള്ളത്. ഇവർക്കെല്ലാം ഒരു ഉത്തരമേ നമുക്ക് നൽകാനുള്ളൂ. ഒരു പൂവ് വ്യത്യസ്തരായ വ്യക്തികളുടെ കയ്യിൽ കിട്ടുകയാണെങ്കിൽ, ഒരേ പൂവ്, നല്ല റോസാപ്പൂവ് വ്യത്യസ്തരായ വ്യക്തികളുടെ കയ്യിൽ കിട്ടുകയാണെങ്കിൽ അവരതെങ്ങനെയാണ് വിവരിക്കുക? വളരെ ഉപരിപ്ലവമായിട്ടാണെങ്കിലും ഒരു പാരഗ്രാഫിൽ ഞാൻ നിങ്ങൾക്ക് വിവരിച്ചു തരാം. നല്ലൊരു കവിയുടെ കയ്യിലാണ് ഒരു പൂ കിട്ടുന്നതെങ്കിൽ മിക്കവാറും ഒരു കവിതയുടെ ഭാവനയായിരിക്കും അദ്ദേഹത്തിനുണ്ടാവുക, വിവരണത്തിലും അത് പ്രതിഫലിക്കും. അത് കിട്ടുന്നത് ഒരു മാല കച്ചവടക്കാരൻ്റെ കയ്യിലാണെങ്കിൽ അദ്ദേഹത്തിൻ്റെ ലക്ഷ്യം ഇത് ഏത് മാലയിൽ എവിടെ വെക്കണം, അത് എന്തിനു പ്രയോജനപ്പെടുത്തണം എന്നായിരിക്കും. അതേ പൂവ് റീത്ത് ഉണ്ടാക്കുന്ന ഒരാളുടെ കയ്യിലാണ് ലഭിക്കുന്നതെങ്കിൽ ആ പൂവ് റീത്തിൽ എവിടെ വെക്കണം, എത്ര പ്രഗത്ഭനായ വ്യക്തി മരിക്കുമ്പോൾ എത്ര പ്രഗത്ഭരായ രീതിയിലുള്ള വ്യക്തികൾ വന്ന് റീത്ത് അന്വേഷിക്കുമ്പോൾ ആ നിലവാരത്തിലുള്ള റീത്തിൽ ഇത് വയ്ക്കുന്നതല്ലേ നല്ലത് എന്നായിരിക്കും തോന്നുക. അതേസമയത്ത് ഒരു ബോട്ടണി പ്രൊഫസറുടെ കയ്യിലാണ് ആ പൂ കിട്ടുന്നതെങ്കിൽ ആ ബോട്ടണി പ്രൊഫസർ ആ പൂവ് നോക്കിയിട്ട് അതിൻ്റെ ഓരോ ഭാഗങ്ങൾ, കൊറോളയും സ്റ്റെയ്മനും പിസ്റ്റിലും ആൻഡ്രീഷ്യവും കൈനീഷ്യവും പീറ്റിയോളും കാലിക്സും ഇങ്ങനെയുള്ള കാര്യങ്ങളെക്കുറിച്ചായിരിക്കാം ഒരു പക്ഷേ പെട്ടെന്ന് ചിന്തിക്കുക. ഒരു കെമിസ്ട്രി പ്രൊഫസറുടെ കയ്യിലാണ് ഇതേ പൂവ് കിട്ടുന്നത് എങ്കിൽ ആ പൂവ് വെള്ളത്തിലിട്ട് തിളപ്പിച്ചു കഴിഞ്ഞാൽ വരുന്ന ആവി കണ്ടൻസ് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ, തണുപ്പിച്ചു കഴിഞ്ഞാൽ ആ പൂവിൽ നിന്ന് സുഗന്ധ തൈലം, എസൻഷ്യൽ ഓയിൽ എത്രത്തോളം ലഭിക്കുമെന്നുള്ളതാണ് ഒരു കെമിസ്ട്രി പഠിച്ച വ്യക്തിയെ സംബന്ധിച്ചിടത്തോളം മനസ്സിൽ ആദ്യം വരുന്ന ചിന്ത. അപ്പോൾ ഒരേ പൂവ് പലരും പല രീതിയിലാണ് വീക്ഷിച്ചത്, വിശകലനം ചെയ്തത്, പ്രയോഗിച്ചത്. ഇത് ജീവിതത്തിലെ എല്ലാ കാര്യങ്ങൾക്കും ബാധകമാണ്. ആശുപത്രിയിൽ ചെന്ന് ഒരു രോഗിയെ കണ്ട് തിരിച്ചു വരുന്ന വ്യക്തിയോട് ആ രോഗിയുടെ അവസ്ഥ എങ്ങനെയാണെന്ന് ചോദിക്കുക, അതുപോലെ 10 വ്യക്തികൾ ആ രോഗിയെ കണ്ട് തിരിച്ചു വന്നാൽ 10 പേര് 10 രീതിയിലായിരിക്കും പറയുക. ഏത് സംഭവവും പത്രമാധ്യമങ്ങൾ റിപ്പോർട്ട് ചെയ്യാറുള്ളത് കുറേ വ്യത്യസ്തമായ രീതിയിലാണ്. ഭൂകമ്പമുണ്ടായാൽ ഒരു പത്രം എഴുതും 200 പേര് മരിച്ചു, മറ്റേവർ എഴുതും 400 പേര് മരിച്ചു, വേറെ ചിലർ 1000 പരം മരണം എന്ന് ക്വസ്റ്റ്യൻ മാർക്ക് ഇട്ട് കൊടുക്കും. അപ്പോൾ ഒരേ വിഷയം വ്യത്യസ്ത വ്യക്തികൾ വിവരിക്കുമ്പോൾ അതിന് വ്യത്യസ്തതയുണ്ടാകും എന്ന് നമ്മൾ ഓർക്കണം. അതാണ് പുരാണമായാലും വേദമായാലും ഇതിഹാസമായാലും ലോകത്തിലെ ഏത് ഗ്രന്ഥമായാലും അതിലെ സന്ദേശങ്ങൾ അറിയുന്നവർ മറ്റുള്ളവർക്ക് കൊടുക്കുമ്പോൾ അവരെല്ലാം കെമിസ്ട്രി പഠിപ്പിക്കുന്ന മാതിരി പഠിപ്പിക്കില്ല. ഹൈഡ്രജനും ഓക്സിജനും ചേർന്നാൽ വെള്ളം, വാട്ടർ. ഹൈഡ്രജനും ക്ലോറിനും ചേർന്നാൽ ഹൈഡ്രജൻ ക്ലോറൈഡ്. ഇത് കെമിസ്ട്രിയിൽ, അതിൽ മാറ്റമില്ല. ചില ഫിസിക്സിൻ്റെ കാര്യത്തിൽ മാറ്റമില്ല, പക്ഷെ പഠിപ്പിക്കുന്ന കാര്യത്തിൽ വീണ്ടും മാറ്റം വരും. അതുകൊണ്ട് പരമമായ സത്യങ്ങളായാലും വ്യാവഹാരികമായ സത്യങ്ങളായാലും അത് മറ്റുള്ളവർക്ക് പറഞ്ഞു കൊടുക്കുന്ന രീതിയിൽ ഒരേ വാക്കുകളോ ഒരേ വരികളോ ഒരേ രീതിയോ പാലിക്കാൻ സാധ്യമല്ല, അതിൻ്റെ ആവശ്യവും ഇല്ല. അതുകൊണ്ടാണ് നമ്മൾ എന്നും ശ്രദ്ധിക്കേണ്ടത് പല പല വിശകലനങ്ങൾ, വിവരണങ്ങൾ, വീക്ഷണങ്ങൾ, ദർശനങ്ങൾ, വിലയിരുത്തലുകൾ ഓരോ വിഷയത്തെക്കുറിച്ചും ഉണ്ടാകും. അതിൽ നിന്ന് സ്വീകരിക്കാനുള്ളത് സ്വീകരിച്ച് ഉത്തമമായത് സ്വാംശീകരിച്ച് നിങ്ങളുടേതായിട്ടുള്ളതും കൂടി ചേർത്ത് വേണം നമ്മൾ ഏത് പുരാണമായാലും ഇതിഹാസമായാലും വേദമായാലും ഉപനിഷത്തായാലും ദർശനമായാലും അതിൻ്റെ സന്ദേശം അല്ലെങ്കിൽ സന്ദേശങ്ങൾ സ്വീകരിക്കേണ്ടത്. അത് നമ്മൾ പ്രത്യേകം ശ്രദ്ധിക്കണം, അതല്ലെങ്കിൽ ചിലപ്പോൾ അബദ്ധം പറ്റും. ശ്രീനാരായണ ഗുരുദേവൻ്റെ അടുത്ത வந்து குறச்சு வித்தியார்த்திகள் சோதிச்சு அத்தே சுவாமி ஈ பசுவிட் பால் குடிக்காமெகில் எந்த கொண்டாண பசுவிட் இறச்சி தின்னுகூடாது வளரே வங்கியார்த்தத்திலும் ஒரு தரத்தில் களியாக்கி கொண்டும் ஆயிரு சோதம் குருதேவன் வளர வளர ககனமாக ரீதிலான காரியங்கள் திச்சு அவதரிப்பிக்க பட்சே கேட்க வக்திக்கு ஒன்னோ ரெண்டோ சோதமோ ஸ்டேட்மெண்ட் வரியோ மாத்திரிட்டு அனுபவப்படும் பட்சே அது புறகில் வலிய ஒரு சந்தேகம் உண்டாயிருக்கும். இப்போ குருதேவன் ஈ வித்தியார்த்திகளடுத்து சோதிச்சு எவடையா படிக்கிறது எந்த செய்யும் இங்கே ஓரோ காரியங்களும் சோதிச்சு அவர் சோதிச்சோதத்தில் நின்று அவருடைய மனசு வேறொரு வசத்தேக்கு கொண்டு போயிட்டு ஒராளோடு சோதிச்சு அதில் ரெண்டு மூணு வித்தியார்த்திகள் ஒராளோடு சோதிச்சு அம்ம எந்த அம்மட ஜோலி பண்ணு அச்சன் எந்த அச்சன் காரியங்கள் பண்ணு அடுத்த வித்தியார்த்தியோடு சோதிச்சு அச்சன் எந்த ஆ வித்தியார்த்தி வளர பங்கியாய்ட்டு அச்சன் காரியம் பண்ணு அம்ம எந்த சோதிச்சு அம்ம மரிச்சு என்ன ஆ குட்டி பண்ணது அம்ம ஜீவச்சிருப்பில் அம்ம மரிச்சு உடனே குருதேவன் சோதிச்சு தின்னோ குழிச்சிட்டோ என்ன சோதிச்சது தின்னோ குழிச்சிட்டோ என்ன சோதத்தின் அர்த்தம் வளர பங்கியாய் ஒன்னு குழிச்சிட்டோ என்ன பகரம் சிலப்போ தஹிப்பிச்சோ என்னாயிருக்கும் சோதிச்சது ஏதாயாலும் அம்ம மரிச்சு ஆ அம்மையே நம்ம ஆதரபூர்வம் தஹிப்பிக்கான செய்தது. இதுகத்தொரு சந்தேகம் எந்த பசுவிட் பால் நம்ம குடிக்கோள் ஆ பால் போல அம்மட பால் குடிக்காற பசுவிட் பால் குடிக்கிறது பசுவிட் இறச்சி கழிக்கிறது ஜஸ்டிஃபிக்கேஷன் அல்ல அது நியாயீகரணம் ஆனால் அம்மட பால் குடிக்கிறது போல அம்மீரம் தின்னதும் நியாயீகரிக்காவ ஒன்றாய் தீரும். அதுகொண்டு வலிய சந்தேகம் சிறிய ரீதி வளர லாகவத்தோடு கூடி லாளித்யத்தோடு கூடி மறுச்சோதாய்ட்டு சோதிக்க அது வலியொரு சந்தேகம் நமக்கு நல்கிறதாயிருக்கும். குருதேவன் எப்பழும் பையன் ஏதொரு காரியம் அறியுகையும் அறிக்கையும் அதுபோல தான் படிப்பிக்கையும் செய்யுபோல் வாதிக்கானும் ஜெயிக்கானும் ஆகருது அறியானும் அறிக்கானும் ஆகணும். ஆ அறிக்கல் பிரக்ய வளர லளிதமான ரீதி குருதேவன் ஈ குட்டிகளுக்கு பண்ணு கொடுக்க சாதிச்சு அம்ம மரிச்சு என் உத்தரம் பண்ண குட்டியடுத்து தஹிப்பிச்சோ அதுவா தின்னோ என்று சோதிச்சபோல் பசுவிட் பால் குடிக்கிறதும் பசுவிட் இறச்சி பீஃப் கழிக்கிறதும் தம்மி உள்ள வத்தியாசத்தை குறித்து வளர வாய ஒரு சந்தேகமான குருதேவன் நல்கியது. என் அடுத்த ஒரு சுகத்து அது திருவனந்தபுரத்து நல்ல ரீதி பிரவர்த்திக்கிற வக்தியான பண்டு ஒரு ரிசர்ச் லாபரட்டரி நல்ல சீனியர் உத்தியோகஸ்தனாய்ட் பிரவர்த்திச்சு அது மகன் ஹயத்தில் ஒரு துவாரம் உண்டாயிருந்து அது சிறுப்பத்திலே உண்டாயிருந்தா அந்த சிறுப்பத்தில் ஹயம் டெஸ்ட் செய்த டோக்டர் பண்ணிருந்தோ அத்தே குறைய காலம் கழிஞ்சு மகன் பத்து பதினெட்டு இருபது வயசாகும்போ ஒன்றுகூடி கார்டியோளஜிஸ்டினே கொண்டு டெஸ்ட் செய்யணும். அதுசரிச்சு மகன் வலுதாயது சேஷம் திருவனந்தபுரத்தை பிரசித்தமான ஒரு ஆசுபத்ரி சென்று மகன் ஹார்ட்டு ஒன்றுகூடி டெஸ்ட் செய்யிச்சு. டெஸ்ட் செய்யப்போ அது பரீட்சிச்சு நோக்கிய டோக்டர் பண்ணது ஆ துவாரம் இப்பழும் உண்டு அதுகொண்டு உடனே தான் சர்ஜரி வேணும் என்ட்டு ஆ துவாரம் அடக்கணும் அதுல பின்னீடு பிரசனம் வரும். ஈ வக்தி வளர துக்கத்தோடு கூடி வேதனையோடு கூடி என்டத்து வந்து சோதிச்சு இங்கேயான டோக்டர்மார் ரிப்போர்ட்டு தந்திருக்கிறது எந்த செய்யது ஞான் எ சுத்தினோடு பண்ணு ஏதாயும் ஹார்ட் சர்ஜரிக்கு ஹயசஸ்திரக்யக்கு ஆசுபத்ரி பிரவேசிப்பிக்கிறதி முன்பு எறாகுளத்தை பிரசித்தமான ஒரு ஆசுபத்ரி உண்டு அப்படின்னு இன்ன இன்ன வக்திகள் கார்டியோளஜிஸ்டுமார் அப்படின் அவரை கூடி கண்டு ஒன்றுகூடி நல்ல ரீதி பரிசோதனை நடத்தியது சேஷம் எந்த வேண்டது என்ச்சால் அது செய்ய ஆ உபதேசம் கேட்டிட்டாணுன்னு தோணுன்னு பாக்யத்தின் எந்த சுகத்து மகனேயும் கொண்டு எறாகுளத்தை ஆசுபத்ரி சென்று അവിടെ ഒരു 3 മണിക്കൂർ നീണ്ടു നിൽക്കുന്ന എല്ലാ പരിശോധനയും കഴിഞ്ഞ് അവിടുത്തെ ഡോക്ടർമാർ പറഞ്ഞു, അങ്ങയുടെ മകൻ്റെ ഹാർട്ടിന് ഒരു പ്രശ്നവും ഇല്ല, ഒരു ദ്വാരവുമില്ല, ചെറുപ്പത്തിലുണ്ടായിരുന്നത് എന്നേ അടഞ്ഞു കഴിഞ്ഞു, അങ്ങയുടെ മകനെ ഏതു വിധത്തിലുള്ള പ്രവൃത്തി ചെയ്യാനും ഓട്ടത്തിനും ചാട്ടത്തിനും പങ്കെടുക്കാനും ഒന്നും ഹൃദയത്തിൻ്റെതായ ഒരു പ്രശ്നവുമില്ല. ഇത് കേട്ട് അദ്ദേഹത്തിന് വളരെ സമാധാനം, സന്തോഷം, അതുപോലെ തന്നെ ഏതോ വലിയ ദുഃഖത്തിൽ നിന്ന് താൻ കരകയറിയ അനുഭവമായിരുന്നു ഉണ്ടായിരുന്നത്. മനസ്സിൽ തോന്നിയത്, ഈ തിരുവനന്തപുരത്തെ ഡോക്ടർമാർക്ക് പ്രാഗൽഭ്യം കുറഞ്ഞതുകൊണ്ടല്ല അവർ ഈ ഹൃദയത്തിന് പ്രോബ്ലം ഉണ്ടെന്ന് പറഞ്ഞത്. എൻ്റെ കൂട്ടുകാരൻ അല്ലെങ്കിൽ എനിക്ക് ബന്ധമുള്ള ഈ വ്യക്തി പ്രസിദ്ധമായ ഒരു ലാബറട്ടറിയിൽ പണ്ട് പ്രവർത്തിച്ചിരുന്നത് കൊണ്ട് ഹാർട്ട് സർജറിക്ക് ആവശ്യമായ സംഖ്യ റീഇംബേഴ്സ്മെൻ്റ് ആയിട്ട് കിട്ടും, ആ സംഖ്യ ഈ ആശുപത്രിയിലേക്ക് ലഭിക്കാൻ വേണ്ടിയാണെന്ന് തോന്നുന്ന വിധത്തിലായിരുന്നു ഈ ടെസ്റ്റും ഈ ഹൃദയ ശസ്ത്രക്രിയയും ഡോക്ടർമാരെ ഉപദേശിച്ചത്. ഒരു വ്യക്തിയുടെ ഹൃദയം ശസ്ത്രക്രിയയ്ക്ക് വിധേയമാക്കുമ്പോൾ പ്രകൃതി നൽകിയ ഒരു ഉജ്ജ്വലമായ ഘടന മുറിച്ച് രണ്ടാക്കി വീണ്ടും തുന്നിച്ചേർക്കുകയാണ്. അതിൻ്റെ ആയുസ് എത്രയാണെന്ന് വളരെ വ്യക്തമായിട്ടൊന്നും പ്രവചിക്കാൻ സാധ്യമല്ല. അതേസമയത്ത് ആ ആശുപത്രി പണിയാൻ വേണ്ടി ബാങ്കിൽ നിന്ന് കടമെടുത്തിട്ടുണ്ടെങ്കിൽ ആ കടത്തിൻ്റെ ഇൻട്രസ്റ്റും അതിൻ്റെ പാർട്ട്നേഴ്സിന് കൊടുക്കേണ്ട ലാഭത്തിൻ്റെ ഷെയറും വർദ്ധിപ്പിക്കാൻ വേണ്ടിയായിരിക്കണം ഈ ഡോക്ടർമാർ അല്ലെങ്കിൽ ഡോക്ടർമാരിൽ ചിലർ അല്ലെങ്കിൽ ഈ പ്രത്യേക ഡോക്ടർ ഹൃദയത്തിൽ സുഷിരം ഉണ്ട് എന്ന് പ്രഖ്യാപിച്ചതും ഹൃദയ ശസ്ത്രക്രിയ വേണമെന്ന് പറയുന്നതും.